சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 85 அத்தியாயம். வருகுது வேல். குணவாயிர் கோட்டத்தின் அடர்ந்த அடவியின் ஒரு புறத்தில் எழுந்து நின்ற குன்றின் குகையினுள்ளே அமைக்கப்பட்டிருந்த போர் பாசறையில் இரு கைகளையும் பிடித்து கொண்டு கரிகாலன், வாசகோதரி என்று உள்ளிருந்த அன்பையெல்லாம் வெளியே அமுதமென்று கொட்டி அழைத்த நேரத்திலும் காதலானை நினைத்து கண்ணீர் உகுந்த பூவழகியைக் கண்டு கண்ணீருக்கான காரணத்தை அறியாத நாங்குருவேலின் முகத்தில் சற்று ஆச்சரிய ரேகை படர்ந்ததனாலும் மன்னன் மட்டும் அவள் உள்ளத்தில் துன்ப அலைகளை புரிந்து கொண்டானாகையால்,
சகோதரி, சோக கண்ணீர் உருக்கும் நேரம் அல்ல இது. ஆனந்த கண்ணீர் சொரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சோழ நாட்டு விடுதலையின் ஆரம்ப அத்தியாயம் துவங்கிவிட்டது. அந்த விடுதலையுடன் பிணைத்திருக்கிறது நம் அனைவருடைய சந்திஷ்டியும் என்று சமாதானமும் சொன்னான். அவன் சொற்கள் குழைந்த விதத்தையும் அவன் காட்டிய பரிவையும் கவனித்ததால் ஓரளவு நன்றி அறிதலை கொண்டாலும் துன்பத்தை மட்டும் விடாத பூவழகி,
மன்னுவா, நம் சந்துஷ்டி என்று பொதுப்படியாக சொல்லாதீர்கள், என் நிலை வேறு
என்று மெல்ல வார்த்தைகளை உதிர்விட்டாள். துக்கத்தால் துடிப்புடன் பேச முடியாத காரணத்தால்,
சகோதரி, உனக்கு நான் எத்தனை முறை சொல்வது என்னை மன்னன் என்று அழைக்காதே என்று
லேசாக கடிந்து கொண்ட கரிகாலன் அவள் கைகளை இறுக பிடித்தான்.
நான் இருக்கிறேன், உன்னை காக்க அஞ்சாதே
என்று சொல்லும் பாவனையில்,
தங்களை மன்னர் என்று அழைக்காமல் வேறு எப்படி அழைப்பேன், தாங்கள் மன்னர்தானே
என்று சிறிது தைரியப்படுத்தி கொண்டு பேசினால் பூவழகி. மன்னன் கைகள் அளித்த உறுதியால் சிறிது துணிவு கொண்டு,
நான் ஊருக்கெல்லாம் மன்னனாக இருக்கலாம், ஆனால் உனக்கு அண்ணன் தானே. கருவூரில் பாழடைந்த மாளிகையில் நாம் பேசிக் கொண்டதை மறந்துவிட்டாயா?
நீ மறந்தாலும் நான் மறக்கவில்லை
என்ற கரிகாலன் சொற்களை பாதியில் வேண்டுமென்றே அறுத்தான்.
நீங்கள் எதை மறக்கவில்லை?
எதை என்பதை விட எவற்றை என்று கேட்பது பொருத்தமாக இருக்கும் சகோதரி.
சரி சரி சொல்லுங்கள், எவற்றை மறக்கவில்லை?
செம்பருத்தி சாறு பிழிந்த இரண்டு செங்கமல கரங்களை மறக்கவில்லை. இதமாக சுடும் நீர்த்துளிகளை வெந்த காலில் உதிர்த்து புண்ணின் எரிச்சலுக்கு ஒத்திடம் கொடுத்து உதவிய இரண்டு பங்கைய விழிகளை மறக்கவில்லை.
இதற்கு மேல் கரிகால நாவில் இருந்து சொற்கள் உதிரவில்லை. உதிர வேண்டிய சொற்கள் உணர்ச்சி வடிவம் எடுத்து முகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் எழுந்து நின்று அவன் உள்ளம் நெகிழ்ந்து கிடந்த கதையை பறைசாற்றின. அந்த உணர்ச்சி வெள்ளம் குரலில் பொங்க சில வினாடிகளுக்கு பிறகு சொன்னான் கரிகாலன்,
அன்று கேட்டுக்கொண்டேன் சகோதரி, நீ என்னை சகோதரனாக பாவிக்க வேண்டும் என்று. நீயும் ஒப்புக்கொண்டாய். அன்று நீ அண்ணா என்று அழைத்த அந்த இன்ப சொல்லை நினைத்து இன்றும் வலுவடைகின்றேன். உன்னை போன்ற ஒரு சகோதரியின் கரம் பக்கத்தில் இருக்கையில் சோழ நாட்டை என்ன, உலகத்தையே வெற்றி கொண்டு விடுவேன். ஆகவே
என்னண்ணா
என்று இடைமறித்து கேட்டால் பூவழகி. அந்த இரண்டு சொற்கள் சற்று இறைந்தே பேசப்பட்டதன் விளைவாக அந்த மலை குகை பூராவும் எதிரொலி செய்த பல சகோதரிகள்,
அண்ணா அண்ணா என்று அழைப்பது போன்ற பிரம்மை ஏற்படவே மகிழ்ச்சியுடன் நகைத்த கரிகாலன்,
பார்த்தாயா சகோதரி, குகையின் கற்கள் கூட நீ சொல்வதை ஆமோதிக்கின்றன என்றார்.
குகை உங்களுடையது தானே அண்ணா
என்று ஆரம்பித்து பூவழகியை,
நிறுத்து சரியில்லை என்றான் மன்னன்.
எது சரியில்லை என்று கேட்டால் பூவழகி,
நீ பேசுவது
என்ன அண்ணா?
இதுவரை சரி,
குகை உன்னுடையதுதான் என்றேன்.
இப்பொழுது சரி, தமிழில் அண்ணாவுக்கு உங்களுக்கும் சரிப்பட்டு வராது சகோதரி. அன்பு ஏற்படும் போது மரியாதை சொற்கள் சேர்ந்து நிற்க வேண்டும், புரிகிறதா?
புரிகிறது.
இம்முறை கரிகாலனோடு பூவழகியும் சேர்ந்து கொண்டு நகைத்தாள். இப்படி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அறவே மறந்து இரண்டு குழந்தைகள் போல நகைத்துக் கொண்டு நின்ற அந்த இருவரையும் நாங்குருவேள்,
மன்னரின் சகோதரி யார் மூன்று நாட்களாக பயணம் செய்திருக்கிறார்கள்
என்று மிகவும் மரியாதையோடு குறிப்பிட்டார். அப்பொழுதுதான் அந்த குகையில் தங்களை தவிர மற்றும் சிலர் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்ட கரிகாலன்,
மறந்துவிட்டே, நாங்கள் பேச வேண்டிய நிரம்ப இருக்கிறது, பிறகு பேசிக் கொள்வோம்
என்று கூறிவிட்டு மீண்டும் நாங்குருவேளை நோக்கி,
தங்களை இத்தனை சீக்கிரம் இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை. இதற்குள் இருங்கோவள் என் சகோதரியை துன்புறுத்த முனைவான் என்றும் நினைக்கவில்லை என்றான்.
நான் எதிர்பார்த்தேன்
என்று நாங்குருவேள் பதில் சொன்னால் சற்று தினமாகவே.
ஏன், உறையூர் நிலை மாறிவிட்டதா?
உறையூர் நிலை மாறவில்லை, இருங்கோவேளின் நிலைதான் மாறிவிட்டது. 6 காலம் அவன் தங்கள் சகோதரியை துன்புறுத்தாமல் விட்டு வைத்ததற்கு மாறுப்பவேள் தான் முக்கிய காரணம். அவர் இக்காரணத்தைக் கொண்டு உறையூரை விட்டு நகர மறுத்தார். அத்துடன் பூவழகிய சிறையிருந்த எல்லைப்புறம் மாளிகை மீது மட்டுமின்றி இருங்கவேளியும் கண்காணிக்க தமது ஒற்றர்கள் இருவரை நியமித்திருந்தார். இதையெல்லாம் அறிந்த இருங்கவேள் தாமதித்தானால்,
ஆனால் என்ன சொல்லுங்கள்,
தங்கள் சகோதரியாரின் வனப்பு அவன் எச்சரிக்கையையும் உடைத்தது. அவர்கள் அழகு அந்த பாதகனை நிலைக்குலைய செய்தது.
போதும் போதும், பிறகு
புகார் நிலைமையை அறிந்து வர அரசாங்கம் காரியமாக மாறுப்ப வேண்டியவினால் இருங்கோவிலின் கட்டளையை மீது மாறுப்ப வேடால் முடியவில்லை. மகள் இருக்கிறாளே என்று மன்றாடிப்பால்தான். மகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், என் வாளின் மீது ஆணை, நான் பாதுகாக்கிறேன் அவளை என்றான் அந்த வஞ்சகன். அதையும் நம்பவில்லை மாறப்ப வேள். தயங்கினார். என்ன தயங்குகிறீர்? உமது மன்னனையே சந்தேகிக்கிறீரோ என்று விரட்டினான். வேறு வழி இல்லாமல் புகார் சென்றார். கரிகாலன் பூவழகியின் கைகளை விட்டுவிட்டு சிறிது நேரம் ஆழ்ந்த யோசனையில் இறங்கினான். பிறகு கேட்டான், இதை பற்றி எனக்கு ஏன் தெரிவிக்கவில்லை என்று. நாங்குர்வேல் மிகுந்த நிதானத்துடன் மன்னனை ஏறிட்டு பார்த்துவிட்டு சொன்னார், சொல்ல அவகாசம் இல்லை பிரபு. தவிர நான் இருக்கும் நிலையில் தங்களுக்கு தூது அனுப்புவதும் எந்தவித நற்பயனையும் அளித்திராது. இருங்கோவில் யாரையும் நம்பாதவன். என்னிடம் சிறிது சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் தங்கள் சகோதரியாரை விடுவிப்பது அத்தனை சுலபமாக இருந்திராது. எப்பொழுது பல மாதங்களுக்கு முன்பு பூவழகியின் சகோதரி, இவளை காப்பது உன் கடமை, அந்த பணியில் உன் உயிர் போனாலும் பாதகமில்லை என்று கட்டளையிட்டீர்களோ, அன்றிலிருந்து நானும் மல்லியும் ஒரு கண்ணை எல்லைப்புற மாளிகை மீது வைத்திருந்தோம். இருங்கோவிலுக்கு எங்கள் மீது கொஞ்ச நஞ்ச சந்தேகம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த மாளிகைக்கு போவதை கூட நிறுத்திக் கொண்டோம். திடீரென இருங்கோவில் 3 நாட்களுக்கு முன்பு மாறப்ப வேளை புகார் அனுப்பினார். அந்த வினாடியில் இருந்து அள்ளி ஆண் வீரன் உடையணிந்தாள். அடியவன் காவலர் தலைவன் பதவியை உதற உறுதி கொண்டேன். ஆகையால் தான் சகோதரியை காக்க முடிந்தது என்று விளக்கினார். கரிகாலன் அந்த விளக்கத்தை கேட்டதும் பூவழகியை இருங்கோவிலிடமிருந்து மீட்க நாங்குருவேல் எத்தனை சிரமம் எடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டான். ஆகையால் பூவழகியை மட்டுமின்றி நாங்குருவேலையும் அள்ளியையும் இன்பவள்ளியையும் கூட நோக்கி அவர்கள் அணிந்திருந்த உழவர் உடையைக் கண்டு சிரசை அசைத்து, ஆம், அந்த வஞ்சகனிடம் இருந்து தப்புவது எளிதல்ல. 3 நாள் பயணத்தில் மிகவும் சிரமம் தான் பட்டிருக்கின்றீர்கள் என்று கூறி தன் வீரர்களை அழைத்து, இவர்கள் நீராடவும் தங்கவும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அரசன் கட்டளைப்படி காவலர் அந்த பெண்கள் மூவரையும் பக்கத்தில் இருந்த மற்றொரு குகைக்கு அழைத்து சென்று குகையை ஒட்டி கொண்டிருந்த சுனையை காட்டி, இதில் நீராடலாம், நீங்கள் எந்த சமயத்தில் வந்தாலும் தங்குவதற்கு இந்த குகை 2 மாதங்களாக தயாராக இருக்கிறது என்று கூறிவிட்டு சென்றார்கள். பெண்கள் மூவரும் அந்த குகையின் நடுவில் நின்று சுற்றுமுற்று பார்த்தார்கள். அரண்மனையில் இருப்பது போன்ற சொகுசு வசதிகள் ஏதும் இல்லாவிட்டாலும் குகை இயற்கை அழகு துள்ளி விளையாட மிகுந்த மனோகரமாகவே காட்சியளித்தது. குகையை அடைத்து ஓடியிருந்த அருவியின் பக்கமாக பாறை சிறிது உடைக்கப்பட்டிருந்ததால் ஓடை நீரின் மீது விளையாடிய சந்திர வெளிச்சம் ஏதோ இந்திர ஜாலவித்தை காட்டுவது போலிருந்தது. அது நீரையும் தாண்டி வந்த சந்திரன் கதிர்கள் குகைக்குள் புகுந்து கொண்டதால் கோடியில் ஈட்டிகளுக்கு இடையிலிருந்து பந்தம் அணைந்து போனாலும் வெளிச்சத்துக்கு ஏதும் குகையில் குறைவில்லை என்பதை பெண்கள் மூவரும் புரிந்து கொண்டார்கள். அந்த குகையின் ஒருபுற கல்லை பிளந்து வந்த ஆலமரக் கிளையொன்று குகையின் மறுபுறத்தில் பாய்ந்து சென்றதாலும், அந்த கிளையில் தங்கியிருந்த ஒரு பச்சை கிளி அடிக்கடி கத்திக் கொண்டிருந்ததாலும், 1000 அரண்மனைகள் அழிக்கக்கூடாத இயற்கையின் பேரழகை பெற்ற அந்த குகையை கண்டு பெண்கள் மூவரும் பிரமித்து போனார்கள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.